ஒரு கோட்டன் இரு செவியன் மும்மலத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டம் பிறையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டன்போடும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே.
210 4 சூத்திரத்துல ஆன்மாவின் இயல்புகளை பார்த்து கொண்டு வருகிறோம். 400 210 அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் இன்றாய் வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாகி நசித்திடா ஞான செய்தி அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம் உடையனாகி பசுவென நிற்கும் ஆன்மா. பொதுவான பொருள் சொன்னேன். அந்த முதல் வரியில அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய். இதுல சில சொற்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அசித்து அரு என்றாய், அசித்து அரு என்றாய் அதுவரை ஒன்று. அசித்து அரு பிறகு வியாபகம் போல் வியாபகம் இன்றாய், வியாபகம் போல் வியாபகம் இன்றாய். பிறகு 3 அருவம் இன்றாய், அருவம் இன்றாய். இப்படி 3 பிரித்து கொள்ள வேண்டும். இப்போ முதல் தொடரில் அசித்து அரு இன்றாய் என்பதற்கு என்ன பொருள்? அசித்துன்னு என்ன பொருள்? ஜடம், அறிவற்றது. அசித்துன்னு அறிவற்றது. அந்த அசித்து அரு, அரு என்ற சொல்லுக்கு அருமை, அருமை என்றால் இன்மை. அசித்து அரு, அருன்னா இன்மைன்னா இல்லாமை. அப்படியானால் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன பொருள் வரும்? சித்துங்கிற பொருள் கிடைக்கிறது. அசித்து அருன்னா சித்து. பிறகு அதோட எதை சேர்க்க வேண்டும்? இன்றாய். ஆக சித்து இன்றாயின்னு என்ன பொருள் வரும்? சித்தாகிய தன்மை இல்லாததாய். அதாவது இறைவனைப் போல, இறைவனை போன்ற அந்த சித்தாகிய தன்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவனை போன்ற சித்துத்தன்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவனும் உயிர்களும் சித்து என்று சொல்லப்பட்டாலும், ரெண்டும் சித்து என்று சொல்லப்பட்டாலும், இறைவனை போன்ற சித்துத்தன்மை உயிருக்கு இல்லை. அதுல வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? சித்து என்றால் அறிவு பொருள் என்றால் தானே அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதானே அறிவு பொருள். சித்து என்றால் தானாக அறியக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த இலக்கணம் இறைவன் ஒருவனுக்குத்தான் பொருந்தும். இறைவன் ஒருவன்தான் தானாக எல்லாவற்றையும் அறியக்கூடியவன். அத்தகைய அறிவு இறைவன் ஒருவனுக்கே உண்டு. உயிர்கள் அறிவிக்க அறிவிக்கத்தான் அறியும். இன்னொன்றின் துணையினாலேதான் அறியும். அந்த குறைபாடு உடையது உயிர். அத்தகைய குறைபாடு உடைய உயிரை எப்படி சித்து என்று சொல்லுவது? அதனால்தான் திருவருள் பயனிலே உமாபதி சிவம் சொன்ன அந்த பாட்டு நினைவிருக்கா? திருவருள் பயனிலே உயிரவை நிலையில பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று. கேலி செய்கிறார். பொறியின்றி ஐம்பொறிகளின் உதவி இல்லாமல் ஒன்றையும் அறியமாட்டாத இந்த அற்ப உயிருக்கு சித்து என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, இது என்ன வேடிக்கை? பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று நன்று என்கிறார். எனவே இந்த பாட்டுல அசித்து அரு இன்றாய் என்றால் இறைவனைப் போல அறியும் தன்மை இல்லாததாய். அசித்து அரு இன்றாய், இறைவனைப் போல அறியக்கூடிய தன்மை, தானே அறியக்கூடிய தன்மை இல்லாததாய். அடுத்து இரண்டாவது என்ன? வியாபகம் போல் வியாபகம் இன்றாய், அதாவது இறைவனைப் போல் எல்லா பொருளும் வியாபகம்தான். சைவ சித்தாந்தத்தில் மூன்று முப்பொருள்களுமே வியாபக பொருள்கள், எல்லாம் எங்கும் நிறைந்திருப்பவைதான். ஆயினும் இறைவனை போன்ற பெரு வியாபகம் ஆன்மாக்களுக்கு உயிர்களுக்கு இல்லை. உயிர்களுடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்றால் இறைவனுடைய வியாபகத்துக்கு உள்ளே அடங்கி இருக்கிற வியாபகம், அடங்கிய வியாபகம். இறைவனுடைய வியாபகம் எப்படிப்பட்டது? அது அடக்கிய வியாபகம், எல்லாவற்றையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற வியாபகம் இறைவனுடைய அடக்கிய வியாபகம். உயிரினுடைய வியாபகம் அடங்கிய வியாபகம்தான். அதனாலே வியாபகம் போல், அது இறைவனுடைய வியாபகத்தை போன்ற வியாபகம் இன்றாய், உயிர்களுக்கு இல்லை. இது இரண்டாவது. மூன்றாவது அருவம் இன்றாய். இந்த இடத்துல அருவம் என்றால் நுண்மை, சூக்குமம். அருவம் அருவம் இன்றாய் என்றால் இறைவனை போன்ற நுண்மை உயிர்களுக்கு இல்லை. இறைவன் அதிசூக்கும சித்து, அதிசூக்குமம். இறைவனுடைய சூக்குமம் அதிசூக்குமம், மிக நுண்ணிய பொருள் இறைவன். அதனோடு ஒப்பிடுகிற போது உயிர்களுடைய நிலை தூலம், தூலசித்து உயிர்கள், தூலசித்து இறைவன் சூக்கும சித்து. தூலசித்து என்றால் பருமையான, பருமையான அறிவு. இப்படி இந்த மூன்றாக கொள்ள வேண்டும். அசித்து அரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் இன்றார். பிறகு அடுத்து வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய். வசித்திட, வசித்திட என்றால் வசியம் செய்ய. வசித்திட எவை வசியம் செய்கின்றன? உயிர்களை, உலக பொருள்கள், மாயை. ஆக மாயா காரிய பொருள்கள் உயிர்களை வசியப்படுத்துகின்றன, தம் வசப்படுத்துகின்றன. வசித்திட வரும் வியாபி, அவற்றுக்கு ஆட்பட்டு மாயைக்குள்ளே அகப்பட்டு அடங்கி நிற்கின்ற வியாபியாக ஆன்மா இருக்கிறது. ஆன்மாவுக்குள்ளே அடங்கி நிற்கின்ற மாயைக்கு ஆட்பட்டு மாயா காரியங்களின் வசப்பட்டு ஆன்மா அதற்குள்ளே அடங்கி நிற்கிறது. ஆனால் ஆன்மாவின் உண்மையான நிலை என்ன? அதுதான் உண்மையா என்றால் இல்லை. ஆன்மா உயிர் என்பது மாயைக்கும் மேலாக, மாயை காட்டிலும் பெரிய பொருள், மாயையை காட்டிலும் பெரிய பொருள். உண்மையிலே உயிர்களிடத்திலேதான் மாயை அடங்கியிருக்கிறது. இறைவனிடத்திலே ஆன்மா அடங்கியிருக்கிறது. அந்த ஆன்மாவினிடத்திலே மாயை கண்மங்கள் எல்லாம் அடங்கியிருக்கின்றன. எனவே இறைவன் மிகப்பெரியவன், இறைவனை அடுத்து ஆன்மாக்கள் பெரிய பொருள், பாசமாகிய தலையெல்லாம் சிறிய பொருள்கள் உயிர்களை நோக்க. ஆனால் அந்த உண்மையை உணராமல் இந்த எல்லா உயிர்களும் தம்முடைய நிலையை மறந்து தமக்கு கீழாக இருக்கிற இந்த மாயையின் வசப்பட்டு மாயைக்கு உள்ளாக அடங்கி நிற்கின்றன. இதுதான் கட்டுநிலை. ஆக மாயையினாலே பிணிக்கப்பட்டு மாயையின் வசப்பட்டு தன்னுடைய வியாபகத்தன்மையை இழந்து அடங்கி நிற்கிறது ஆன்மா. வசித்திட வரும் வியாபி, உண்மையிலே அது வியாபகமான பொருள். வசித்திட வரும் வியாபி எனும் வழக்கு உடையனாய், எனும் என்கின்ற முறை முறைமை உடையதாகி, பிறகு மூன்றாவது வரியில இது இந்த பாட்டு கேவல நிலையை பற்றியது. கேவல நிலை இந்த பாட்டிலே சொல்லப்பட்டது உயிர்களுடைய முதல் நிலை. முதல் நிலையில கேவல நிலையிலே ஆன்மாக்கள் எப்படி இருக்கின்றன என்பது இந்த பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நசித்திடா ஞான செய்தி, அனாதியே மறைத்து நிற்கும் பசுத்துவம். பசுத்துவம் என்பது ஆணவமலம். பசுத்துவம் என்பது ஆணவமலம். அந்த கேவல நிலையில ஆணவ மலத்தினாலே ஆன்மாக்கள் முழுதும் மூடப்பட்டு அறிவே இன்றி கிடக்கின்றன. அதை சொல்லுகிறார் நசித்திடா ஞான செய்தி. ஞானம் என்றால் அறிவு, அறிவாற்றல். செய்தி என்றால் கிரியை, செயலாற்றல். இச்சை சொல்லவில்லை, அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஞானசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி என்ற மூன்று ஆற்றல்களும் நசித்திடா அந்த கேவல நிலையிலே மறைக்கப்பட்டிருக்கின்றனவே தவிர அழிந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை, இருக்கின்றன. நசித்திடா அழிந்து விடாமல், அழியாமல் இருக்கின்ற ஞானம், செயல் முதலியவை, முதலிய ஆன்மாவினுடைய ஆற்றல்கள் அனாதியே அந்த தொடக்க முதல் நிலையில மறைத்து நிற்கும் இந்த இச்சாஞான கிரியைகளை மறைத்து நிற்கின்ற பசுத்துவம் உடையனாகி ஆணவ மலத்தோடு கூடியவனாய் பசுத்துவம் உடையனாகி பசு என்ற பெயரை பெறுகிறது. பசு என நிற்கும் ஆன்மா. இது கேவலத்தில ஆன்மாவினுடைய நிலை. அடுத்த பாட்டில சகல நிலையை சொல்லுகிறார். சகல நிலையிலே மாயையின் வயிற்றுள் மன்னி, மாயையின் வயிற்றுள் மன்னி, மாயைக்கு உள்ளாக அடங்கி கிடந்து மாயையினுள் அகப்பட்டு வரும் செயல் ஞானம் இச்சை மூன்றும் ஏயும் அக்கலாதி மூன்றால், அந்த வித்யா தத்துவங்களாகிய கலை, வித்தை, அராகம் என்ற மூன்றினால் ஏகதேசத்தின் எய்ந்து, ஏகதேசத்தின் சிறிது சிறிதாக எய்ந்துன விளங்கப்பெற்று பொருந்தி, கலாதி மூன்றால் ஏகதேசத்தின் எய்ந்து. எனவே சகல நிலைக்கு வருகிற போது அந்த அதிசூக்கும சரீரத்தை முதலிலே இறைவன் கொடுத்தவுடனே அந்த கஞ்சுக சரீரம் அதனை பெற்ற போது ஞானம் இச்சை செயல்கள் சிறிதளவு விளங்கப் பெற்று ஏகதேசத்தின் எய்ந்து, பிறகு அடுத்து குணசரீரம், சூக்கும சரீரம், தூல சரீரம் இவற்றையெல்லாம் பெற்றபோது ஆயும் முக்குணங்கள், முக்குணங்களை பொருந்துகின்றன. பிறகு அந்தக்கரணங்கள் இவற்றோடு கூடி, ஆயும் முக்குணங்கள், அந்தக்கரணங்கள், ஆதி முதலியவை எல்லாம் காயம், காயம்னா உடம்புகளாக வந்து அமைய, தூல சரீரமாக அமைய, காயம் பெத்தம்னா அவற்றிலே கட்டுண்டு, அந்த உடம்பிலே கட்டுண்டு பெத்தங்களாகி கலந்து உடன் நிற்கும் ஆன்மா. இது சகலத்திலே உடம்புகளை பெற்ற நிலை. அந்த உடம்புகளாலே ஆன்மா என்ன செய்கிறது? சகல நிலையிலே அடுத்த பாட்டு, இந்த உடம்புகளை கொண்டு என்ன செய்கிறது? சூக்குமதேகியாகி சூக்குமதேகத்தை பொருந்தி. சூக்குமதேகம் என்பது எது? தன்மாத்திரை, மனம், புத்தி, அகங்காரம். மனம், புத்தி, அகங்காரம் என்ற எட்டு சூக்கும தேகம். அதற்கு முன்னாலே பெறுவது அதிசூக்கும தேகம். அதை சொல்லவில்லை, அதை நாம் இங்கே வருவித்துக் கொள்ள வேண்டும். முதலிலே அதிசூக்கும சரீரத்தை கொடுக்கிறான். ஆக முதன் முதலாக மாயா தத்துவத்தை கூட்டுகிறான், அது காரண சரீரம். பிறகு அதிலிருந்து கஞ்சுவ சரீரத்தை உண்டாக்கி கொடுக்கிறான், அதாவது காலம் ஏதி கலைவித்தை அராகம் என்ற கஞ்சுக சரீரங்களை இரண்டாவது. அதற்கு பிறகு பிரகிருதி மாயையை பொருந்துகிறான், அதுதான் குணசரீரம். பிரகிருதி மாயை குணசரீரம். இந்த மூன்று சரீரங்களும் அதிசூக்கும சரீரம் எனப்படும். குணசரீரம், கஞ்சுக சரீரம், காரண சரீரம், மூன்றும் அதிசூக்கும சரீரம் அல்லது பரசரீரம் என்று சொல்லப்படும். நேற்று எழுதி போட்டேன் பரசரீரம். பிரகிருதி வரை பரசரீரம். அதற்கு கீழே வருவது சூக்கும சரீரமும் தூல சரீரமும். அதற்கு கீழே அந்த 24 தத்துவங்கள், அந்த 3 அந்தக்கரணங்கள், 5 தன்மாத்திரைகள் என்பவை சூக்கும சரீரம் எனப்படும். பிறகு தூல சரீரம் என்பவை எவை? தூல சரீரம் அந்த 5 பூதங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 கண்மேந்திரியங்கள் என்ற 15 தத்துவங்கள். இவை மட்டுமே தூல சரீரம் அல்ல. இவற்றோடு நேற்று சொன்னேன் அல்லவா தாத்துவிகம். தாத்துவிகம் எத்தனை சொன்னேன்? 60 தாத்துவிகம். அவைதான் இந்த சரீரம் தூள. நமக்கு கண்ணுக்கு புலப்படுகிற எலும்பு, நரம்பு, இந்த தோல், தசை, இவையெல்லாம் தாத்துவிகங்கள். எனவே அந்த 15 தத்துவங்களோடு இந்த தாத்துவிகங்களும் கூடி 60 15 75. இந்த 75 தான் தூள சரீரம். இதைத்தான் சூக்கும தேகியாகி அடுத்து தூளரூபத்தின் மன்னி தூள சரீரத்தை பிறகு பொருந்தி, அந்த தூள சரீரத்தில் இருக்கிற போது சாக்கரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி 5 அவத்தைகளை அடைந்து, எங்கும் போக்கோடு வரவும் எல்லாம் புரிந்து, போக்கு வர உடம்பை கொண்டு தூள சரீரத்தை கொண்டு, போக்குவரவு என்றால் 3 வகையான உலகங்களிலே போக்குவரவு புரிந்து, அதன் பயனாக புண்ணியம் பாவங்கள் ஆக்கியும் வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும், புண்ணியங்கள் பாவம் ஆக்கியும் பலன்களெல்லாம் அருந்தியும் நிற்கும் ஆன்மா என்று இந்த உடம்புகளை கொண்டு ஆன்மா அடைகின்ற பயனை தெரிவித்தார். அடுத்த பாட்டுல அதே கருத்து தான். மறுவு ஆனந்தம், அது ஆனந்தமய கோசம். மறுவு ஆனந்தம், ஆனந்தமய கோசம், அதாவது அந்த மாயா தத்துவம் ஆனந்தமய கோசம். அடுத்து விஞ்ஞானம், விஞ்ஞானமய கோசம், அது அந்த வித்யா தத்துவங்கள். பிறகு மனோ, அதென்ன அது என்ன குண கூட சரீரம் இல்ல, அந்த ஆனந்த அது ஊட்டி என்ன மயம்? மனோமய கோஷம். அத மனோன்னு ரொம்ப சுருக்கமா கூப்பிடுவாங்கல்ல பேரை சுருக்கி, அது போல மனோ, மனோமய கோஷம். இந்த கவிஞர்கள் என்னமும் செய்வார்கள். பிராணன், பிராணமய கோஷம், அந்த பிராணவாயுவினால் செலுத்தப்படுகிற சூக்கும சரீரம் பிராணமய கோஷம். அன்னமயம், சோற்றினாலே வளர்கின்ற இந்த தூல சரீரம் அன்னமய கோசம் என்ற இந்த 5 வகையான உடம்புகளை பெற்று உருவாம் தன்மை உண்டாய். இந்த 5 கோஷங்களும் ஒன்றற்கு ஒன்று சுக்குமமாய் ஒன்றை காட்டிலும் ஒன்று சூக்குமமானவை, ஒன்றற்கொன்று சூக்குமமாய் வருமாம் அன்னமயம் பற்றி. அதாவது அன்னமயத்திலிருந்து தொடங்கி பார்க்க வேண்டும். கீழே இருக்கிற அன்னமய கோஷம் பருமையானது, அதை காட்டிலும் நுண்மையானது பிராணமய கோஷம், அதை காட்டிலும் நுண்மையானது மனோமய கோஷம், அதனை காட்டிலும் நுட்பமானது விஞ்ஞானமய கோஷம், அதனினும் நுண்மையானது ஆனந்தமய கோஷம். ஒன்றற்கொன்று சூக்குமமாய் மாயை முதற்காரணமாகும். இந்த இத்தனை வகை உடம்புகளையும் தோற்றுவிப்பது எது என்றால், எது மாயை என்பது இந்த இடத்துல எதை குறிக்கிறது? மாயா தத்துவம். அந்த மாயா தத்துவம் தான் இவற்றை உண்டாக்குகிறது. பிறகு அருவாய் ஆன்மா ஐங்கோசத்து ஆர்ப்புண்டு. இந்த ஐந்து வகையான உடம்புகளால் பிணிக்கப்பட்டு ஆர்ப்புண்டு அவற்றின் அகம் புறமாம். அவற்றின் அகம், அவற்றின் உள்ளே இருந்து ஆன்மா அவற்றின் உள்ளே இருந்து புறப்பொருள்களை அறிகிறது. அகம் புறமாம். பிறகு இந்த ஐந்து உடம்புகளுக்கும் ஐந்து உவமைகளை சொல்லுகிறார். அடுத்த பாட்டுல ஐந்து உவமைகள். தோல்பாவை கூத்தும் தொல்லை மரப்பாவை இயக்கமும். மூன்றாவது சீர் தேர் பாரில் செலவும். நான்காவது வேராய் செலுத்துவோர் செய்திதானும். ஐந்தாவது பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போல். ஆர்ப்பாய காயந்தன்னை ஆன்மா நின்று ஆட்டுமாறே. தோல்பாவை கூத்து. இங்கே வரிசை முறையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலிலே தேர் பாரில் செலவும், சீர் தேர் பாரில் செலவும். தேரிலே இருந்து, தேரிலே அமர்ந்து அதை நிலத்தின் மேல் செலுத்துகின்றவனைப் போல. இந்த உவமை எதற்கு என்றால், தேரில் அமர்ந்திருப்பவன் அதனை நிலத்தின் மேல் ஓட்டுவது போல, ஆன்மா இந்த தூள உடம்பிலே தூள சரீரத்திலே இருந்து அதை செலுத்துகிறது, அதற்கு உவமை. தேர் பாரில் செலவும், தூள சரீரத்தை இயக்குதல். இரண்டாவது தொல்லை மரப்பாவை இயக்கமும். தொல்லை மரப்பாவை இயக்கமும் என்பது இரண்டாவது. மரப்பாவை, மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பதுமையை எப்படி இயக்குகிறார்கள்? அந்த திரைக்கு பின்னாலே மறைந்திருந்து கயிறு கொண்டு ஆட்டுகிறார்கள் மரப்பாவையை. அவன் ஆட்டியபடியெல்லாம் அந்த பாவை ஆடுகிறது. அதுபோல ஆன்மா இந்த நுண்ணுடம்பு, இதற்கு உவமை, இதனால் உவமைக்கப்படுவது நுண்ணுடம்பு. நுண்ணுடம்பிலே இருந்து ஆன்மா அதனை இயக்குவது. இந்த பாவை குத்தலாம் பார்த்திருக்கீங்களா? தொல்லை, தொல்லை என்றால் பழமையான, பழைய பழைய பழமையான, பழங்காலத்திலிருந்து இது நடந்து வருகிறது. எனவே தொல்லை மரப்பாவை இயக்கம். பிறகு அடுத்து தோல்பாவை கூத்து. தோல்பாவை கூத்து, திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் தோல்பாவை. எங்க சீலமின்றி நோன்பின்றி செறிவேயின்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை. தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலும் காட்டி நெறிகாட்டி வாரா உலக நெறிகாட்டி கோலம் காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே என்கிறார். அதான் தோல்பாவை. தோல்பாவை எப்படி இயக்குவார்கள்? ஆமா, தோல்பாவைக்குள்ளே கையை மாட்டிக்கொண்டு ஆட்டுவது. இது குணசரீரத்தை இயக்குவது ஆன்மா. குணசரீரத்தை இயக்குவதற்கு இந்த உவமை. பிறகு நாலாவது வேறாய் செலுத்துவோர் செய்திதானோ. வேறாய் செலுத்துவோர் செய்திதானோ. இது இந்த கூடுவிட்டு கூடுபாய்வோர் தம் உடம்புக்கு வேறான இன்னொரு உடம்பிலே புகுவது போல, புகுந்து அந்த உடம்பை இயக்குவது போல. வேறாய் செலுத்துவோர் அந்த சித்தர்கள் செலுத்துவது போல் செய்தின அந்த செயல் போல, அது கஞ்சுக சரீரத்தை அதாவது விஞ்ஞானமய கோஷத்தை செலுத்துகிற ஆன்மாவுக்கு. கஞ்சுக சரீரத்தை ஆன்மா அந்த முறையிலே இயக்குகிறது. கடைசியாக பார்ப்பாய வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு போலும். பார்க்கத்தக்கதாக பல்வேறு வேடங்களை அணிந்து கொண்டு நாடகமாடுகின்ற அவர்களைப் போல, கூத்து நாடகம் என்றால் கூத்து நாடகம், கூத்து ஆடுகின்ற அந்த கலைஞரைப் போல வேடம் கட்டி ஆடுவோர் பரிசு. பரிசுன தன்மை, அந்த தன்மை போல. இது எந்த உடம்பு கடைசியா? ஆமா, ஆனந்தமய கோஷம் என்ற அந்த காரண சரீரத்தோடு ஆன்மா பொருந்துவது. இப்படியெல்லாம் ஆன்மா தனக்கு கிடைத்த உடம்பை ஆன்மாதான் இயக்குகிறது.